My dear sisters,
என்னுடைய அருமை சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் இந்த மாநாட்டை எதிர்பார்ப்பேன். உங்களுக்கு இடையில் நான் பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன் என் மனைவியுடன் என் மகளுடன் நான் ஒரு அழகிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தேன். நான் கடவுளுடைய படைப்புகளை பார்த்து வியந்தேன். அப்போது அந்த இடத்திலேயே மிக சிறிய பூவை பார்த்தேன். அந்த பூவின் பெயர் எனக்கு நன்றாக தெரியும். சிறிய வயதிலிருந்தே தெரியும். அதன் பெயர் என்னை மறவாதீர்கள் என்று பெயராகும். எனக்கு தெரியவில்லை இந்த சிறிய பூ எதற்கு இத்தனை வருஷங்களாக முக்கியமாக இருந்தது என்று. அது சிறியதாக இருப்பதால் அதை பார்க்காமல் இருக்கக்கூடும். ஆனால் அது மிக அழகானது. ஆகையால் தான் அது எனக்கு நிரம்ப பிடித்து உள்ளது.
And there is the haunting plea.
ஜெர்மனியில் ஒரு கதை உள்ளது. கடவுள் எல்லா பூக்களுக்கும் பெயர் வைத்து பிறகு ஒரு பூ கடவுளிடம் என்னை பார்த்து என்னை மறந்து விட்டீர்கள் என்று கூறியது. கடவுள் அதற்கு கூறினார், இதுதான் அந்த பூவின் பெயராகும் என்று. இன்றைய இரவு இந்த பூவை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து இந்த பூவின் 5 இதழ்களை வைத்து 5 முக்கியமான கோட்பாடுகளை குறிப்பிடுகிறேன். முதலில் உங்கள் மேல் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒன்று இப்போது கூறப்போகிறேன், நீங்கள் அதை நல்ல வழியில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நினைக்கிறேன். நீங்களும் நானும் மிக புராணமாக இல்லை. கடவுளுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் யாரை பூர்ணமானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் பூர்ணமானவர்கள் அல்ல. ஆனால் நாம் நம்மை மற்றவர்களுடன் சரி நிலை செய்து பார்ப்பது மிக அதிகமாகும். இது நம்மை பல எதிர்பார்ப்புகளுக்கு நடத்தி செல்லும். ஆகையால் நாம் செய்யும் நன்மைகளை பற்றி நாம் சந்தோஷப்படுவதில்லை. அனைவரிடமும் வலிமைகளும் பலவீனங்களும் உள்ளது. உங்களுக்கும் வலிமைகள் இருப்பது மிகவும் நல்லது. பலவீனங்கள் இருக்கிற சிரத்தத்தை பெற்ற நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. கடவுள் நம்முடைய பலவீனங்களை நம்முடைய வலிமைகளாக சக்திகளாக மாற்ற முயல்கிறார். ஆனால் இது பல நாள் திட்டமாகும். அவர் நம்மை அவர் போல பூர்ணமானவர்களாக மாற்ற முயல்கிறார். நாம் அவருடைய சிஷியர் பாதையில் நடந்து சென்றால் நாம் அந்த இலக்கை அடையலாம். பரவாயில்லை, நாம் இப்போது பூர்ணமானவர்களாக இல்லை என்றால் அந்த பாதையை நோக்கி நடந்து செல்லலாம். அருமை சகோதரிகளே, உங்களுக்கு இடையில் நிறைய பேர் இரக்கம் உள்ளவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் உங்களுக்கு உள்ள பலவீனத்துடன் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் மேல் இரக்கமுடையவர்களாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை யோசித்து சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய குடும்பங்களில், வீட்டில் மற்றும் சபையில் நடக்கும் காரியங்களில் பங்கு கொண்டு சந்தோஷப்படுங்கள். என்னை மறந்துவிட்டீர்கள் பூவை போல இந்த அத்தனையும் சிறியதாக இருந்தாலும் கடவுள் இதை பார்க்கிறார்.
For example, insisting that you have a picture-perfect family home evening
சாயங்காலம் ஒவ்வொரு வாரமும் சரியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அவைகள் இருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்கு மிக்க மகிழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி மிக ஆவிப்பூர்வமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போதுதான் குடும்பம் ஒன்றாக கூடும், ஒன்றாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். நமது பயணம் பூர்ணத்திற்கு மிக வெகு தூரமாக இருந்தாலும், ஆனால் நாம் எடுக்க ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி செல்கிறது. இரண்டாவதாக, நல்ல தியாகத்திற்கு முட்டாள்தனமாக தியாகத்திற்கும் இருக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியாகம் என்பது ஒரு நல்ல பொருளை ஏதாவது ஒரு வெகு மதிப்பு உள்ளதற்கு தருவதாகும். நம்முடைய தூக்கத்தை நாம் ஒரு நம்முடைய குழந்தைக்காக தியாகம் செய்து நல்ல தியாகமாகும். ஒரு சிறிய பதிவு பெயரை பல நேரம் செலவு செய்து ஒரு பானை பிடியில் எல்லோருக்கும் தைப்பது முட்டாள்தனமாகும். நமது நேரத்தை சுவேஷ புத்தகங்களை படிப்பதற்கு அல்லது விடுப்பு நடத்த படிப்பதோ செலவு செய்வது நல்லதாகும். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். மற்றவர் மற்றும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறோம். நமது சூழ்நிலை வித்தியாசமானது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம், நாம் என் உடல் ஆவி அத்தனையும் எதற்கு செலவு செய்கிறேன் என்று. பல நல்ல காரியங்கள் உள்ளன, ஆனால் அதை அத்தனையும் செய்ய முடியாது. கடவுளுடைய கண்களில் நாம் ஒரு நல்லதற்காக தியாகம் செய்வது பெரிதாக தோன்றுகிறது. மூன்றாவதாக, இப்பொழுது சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். குழந்தைகளின் கதையான சார்லி மற்றும் சாக்லேட் ஃபேக்டரியில் வெளிவாங்க ஒரு தங்க சீட்டை தன்னுடைய 5 இனிப்பு சதுக்கத்தில் வைத்தான். பின்பு கூறினான், இந்த சீட்டை கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த ஃபேக்டரி முழுவதையும் காண்பிப்பேன் என்றும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இனிப்பு கொடுப்பேன் என்றான். இந்த தங்க சீட்டில் ஒவ்வொன்றிலும் எழுத உள்ளது, நீங்கள் மிக சந்தோஷம் அடைவீர்கள், உங்களுக்கு நிறைய பரிசுகள் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த குழந்தைகளில் கதையில் அனைவரும் இந்த தங்க சீட்டை தேடுகிறார்கள். இதே வாழ்க்கையில் இலக்காக கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வாழ்க்கையில் சின்ன சம்பவங்களை மறக்கிறார்கள், இனிப்பின் சந்தோஷத்தை மறக்கிறார்கள். அந்த சாக்லேட்டை சாப்பிடும் சந்தோஷத்தையும் மறக்கிறார்கள். நிறைய மக்கள் இது போல் தங்க சீட்டுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இதுவே எல்லாவித சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். சிலருக்கு கல்யாணம் தங்க சீட்டாக இருக்கும். சிலருக்கு புத்தகத்தில் உள்ள They believe holds the key to the happiness they have always dreamed about. வீட்டை போல சிலருக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை தங்க சீட்டாக தோன்றுகிறது. நல்லதை பற்றி நினைப்பதில் தவறில்லை, ஏனெனில் இதைதான் நாம் தேடுகிறோம். பிரச்சனை என்னவென்றால், நாம் நம் சந்தோஷங்களுக்கு ஒரு தடை போடுவது. இந்த தங்க சீட்டை நம்பி செய்வது முட்டாள்தனமாகும். ஒரு பெண் ஒரு நல்ல ஆசாரியத்துவ நபரை கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று ஒரு அன்பு மிகுந்த வீட்டை உடையவளாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாள். அது அவளுடைய தங்க சீட்டாகும். இது அவளுடைய வாழ்க்கை முழுவதிலும் இதற்காக காத்து கொண்டிருந்தாள். இது மேல் தான் தன் வாழ்க்கையே உள்ளது என்று நினைத்தாள். இதற்கு தான் அவள்
This was her golden ticket.
வாழ்கிறாள் என்று நினைத்தாள். இது நடக்கவில்லை. காலம் தழுவ தழுவ அவளுக்கு ஏமாற்றமும் வெறுப்பும் நிறைந்தவளாக மாறினாள். அவளுக்கு புரியவில்லை, கடவுள் ஏன் அவளுடைய உண்மையான கோரிக்கையை நிறைவு செய்யவில்லை என்று. இது அவளுடைய தங்க சீட் ஆகும். அவர் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். சிறுவர்களிடையே இருப்பதால் அவருக்கு மேலும் அந்த தங்க சீட்டின் நினைவுக்கு வந்தது. அவருடைய எடுத்துக்காட்டான குடும்பம் வாழ்க்கை எப்போது ஆரம்பிக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. காலம் கழிய அவள் தனியாகவும் மற்றவர்களுடன் இருப்பதையும் தவிர்த்தாள். மக்களுக்கு அவளை பிடிக்கவில்லை. அவர்கள் அவளை விளக்கினார்கள். அவர் மிகவும் கோபமுடையவராகவும் மாறினார். இந்த அருமையான பெண் அந்த தங்க சீட்டை நம்பி தன்னை சுற்றி இருந்த பல விஷயங்களை பார்க்க மறுத்தார். அவள் வீட்டில் பிள்ளைகள் இல்லை, ஆனால் வகுப்பில் அவளை சுற்றி பிள்ளைகள் இருந்தார்கள். அவளுக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றாலும் சிலருக்கே கிடைக்கும் எளிய வாய்ப்பான சிறுவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை அவர் இழந்துவிட்டார். நம் வாழ்க்கையில் ரோஜாக்காக காத்திருந்தால் நம் வாழ்க்கையில் என்னை மறவாதீர்கள் பூக்களை பார்த்து ரசிக்க மறந்து விடுகிறோம். உங்களுடைய குறிக்கோளை வீட்டை விட்டுவிடக் கூறவில்லை. உங்களுக்குள் இருக்கும் நல்லதை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறேன். கண்ணை மூடிக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் சிறிய சிறிய அன்றாட சந்தோஷத்தை தவிழ விடாதீர்கள். சந்தோஷமான மக்கள் அந்த தங்க சீற்றை பெறுகிறார்கள். தங்க சீட்டை பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. சந்தோஷமானவர்கள் தினமும் நடக்கும் காரியங்களை சந்தோஷம் காண்கிறார்கள். அவர்கள் தினமும் செய்யும் காரியங்களில் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நான்காவது சந்தோஷத்தில் உள்ள எதற்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நம் வாழ்க்கையில் நாம் சிறு சிறு சந்தோஷமான காரியங்களை மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் ஒரு எளிமையானது. அது என்னை மறவாதீர்கள் பூ போல் ஆகும். நாம் நம்முடைய அன்றாட காரியங்கள் செய்யும்போது சுவேஷ ஒரு நிலமான வேலைப்பட்டியல் போல் என்கிறோம். இது நம்முடைய அன்றாட பட்டியலில் வருவதால் இது மிகவும் கடினமாகிறது. ஏற்கனவே உங்களுடன் பெரிய தினம் செய்ய வேண்டிய பட்டியல் அதிகமாக இருப்பதால் நாம் இதை கஷ்டமாக நினைக்கிறோம். நாம் கடவுள் நம்மை செய்ய சொல்கிறார் என்ற செய்கிறோம், ஆனால் எதற்கு கூறுகிறார், எதற்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. என்னுடைய அருமை சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் ஒரு கடமை அல்ல. அது நம்முடைய அருமை பிதா அன்புடன் வகித்த பாதை. நம்முடைய சந்தோஷத்திற்காக இந்த பாதையை அவர் வகித்துள்ளார். இது நம் பூலோக வாழ்க்கையின் ஒளியாகும். ஏன், எப்படி என்று புரிந்து கொள்வதும் போது நித்திய நெருப்பும் சுவேஷத்தின் மகிமையும் புரிகிறது. அப்போது எதற்கு பரலோக பிதா நமக்கு இந்த கட்டளைகளை கொடுத்து உள்ளார் என்று புரியும், எதற்கு நாம் இங்கிருக்கிறோம் என்று புரியும். சிஷியனாக கீழே பூமியை பார்த்து நடக்க வேண்டாம். தினமும் வெறும் செய்ய வேண்டிய காரியங்களை நினைத்து கீழே நோக்கி நடந்தோம் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைய மாட்டோம். அதில் நிறைந்து உள்ள சந்தோஷத்தை உணர்ந்து நடந்தோம் என்றால் நமது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதுவே சிஷியனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிஷியனாகிய நமக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவரை எதற்கு என்பதை இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் இருப்பதை தேடி செல்லலாம். என்ன என்ற வார்த்தை ஒழுக்கத்தில் இருக்கும் பாதையாக இருக்கிறது. எதற்கு என்ற வார்த்தை ஒழுக்கத்தை முற்றிலுமாக மாற்றுகிறது. நம்முடைய சிறிய ஒழுக்க செயல்கள் ஒரு புனித காரியமாக மாறுகிறது. ஐந்தாவதாக, கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறவாதீர்கள். நான் சிறு வயதாக இருந்தபோது நானும் என்னை மறவாதீர்கள் பூவை போல ஆகிவிடுவேன் என்று தோணும். ஆகையால் எதையாவது செய்ய வேண்டும், மற்றவர்கள் என்னை நினைக்க வேண்டும் என்று தினமும் ஏதாவது செய்வேன். ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திரும்பி பார்த்தால் என்னை மறக்கவில்லை என்று தெரியும். மற்றொரு ஒன்று என்னவென்றால், இந்த சுவேஷம் உண்மையானது. நான் கடவுளுடைய அப்பாஸ்தலாக இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை போதிக்கிறேன், உங்களை மறக்கவில்லை. உங்களுடைய இருப்பான நாளாக கஷ்டமான நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவர்களாக இருந்தாலும் கடவுள் உங்களை அன்புடன் பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், உங்களை உலகத்திலேயே மிக பலசாலியான பிதா உங்களை நேசிக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களை படைத்தவருக்கு உங்கள் பெயர் தெரியும். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் உயிர் கொடுத்து உள்ளார். மனிதன் என்ற ஒருத்தனை அவர் படைத்திருக்கிறார். மனிதனை தேவனுக்கு கீழே படைத்து அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டு உள்ளது. கடவுள் உங்களை நேசிக்கிறார், ஏனென்றால் நீங்கள் அவருடைய குழந்தை. நீங்கள் தவறு செய்தாலும் அவர் உங்களை நேசிப்பார். அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் வளரவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து காயம் அனைத்து ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்குள் இருக்கும் அனைத்து காயமும் குணப்படுத்தி விடுவார். என்னோட சகோதரிகளே, நீங்கள் பரலோக பிதாவின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பக்கத்தில் இருக்கிறீர்கள். விசுவாசத்தின் உங்களுடைய பரிசுத்தத்தையும் அதிகரித்து கொள்ளுங்கள். இந்த சபையில் இருந்து சேவை செய்வதை விரும்புங்கள். ஒத்தாசை சகோதரர்களே, சேவை என்ற அன்பளிப்பை உங்களுக்கு ஒத்தாசை சங்கம் கொடுத்துள்ளது. உங்களுடைய குடும்பத்தையும் வீட்டையும் வலிவுபடுத்துங்கள். மற்றவர்களை தேடி சென்று மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் என்றும் மறவாதீர்கள், நீங்கள் பொறுமையாகவும் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாகவும் இருங்கள். நீங்கள் தியாகம் செய்யும் போது அதை எதற்கு செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தங்க சீட்டுக்காக காத்திருக்க வேண்டாம். எதற்கு என்று எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். பரலோக பிதாவுக்கு உங்களை தெரியும், உங்களை நேசிக்கிறார்.
And never forget that your heavenly Father knows, loves, and cherishes you. Thank you for who you are. Thank you for the countless acts of love and service you offer up to so many.
நன்றி. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பல சேவைகள் செய்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். என்னுடைய பிரார்த்தனை என்னவென்றால், நீங்கள் என்றும் மறவாதீர்கள், நீங்கள் மிக அருமையான கடவுளுடைய பிள்ளைகள். இது எத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.